மயக்கத்தில் இருந்த கந்தன் மாறன் கண் விழித்ததும் வந்தியத்தேவன் தான் தன்னை கத்தியால் குத்தியதாக உளறி கொண்டிருந்தான். பின்பு மீண்டும் மயங்கிவிட்டான். அவனை அங்கிருந்து காப்பாற்றிக் கொண்டு சேந்தன் அமுதன் வீட்டிற்கு வந்தியத்தேவன் வந்தான். அங்கே வந்து பார்க்கும்பொழுது அவனுடைய வீட்டை பழுவேட்டர்கள் ஆட்கள் சேதப்படுத்தி இருந்தார்கள். ஏனென்றால் வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு அங்கே அவர்கள் வந்திருக்க வேண்டும். பின்பு கந்தன் மாறனை அவர்கள் அன்னையிடம் தந்துவிட்டு இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல சில மூலிகைகளை தந்தால் இவன் உயிரை காப்பாற்றலாம் என்று சைகையால் அவர் தாய் சொல்ல வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் குதிரையில் சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு அந்த குடிசைக்கு வந்த பழுவேட்டர்கள் ஆட்கள் கந்தமாறனை தூக்கி கொண்டு அரண்மனைக்கு சென்றார்கள். அவர்களில் மீதி பேர் வந்தியத்தேவனையும் சேந்தன் அமுதனையும் துரத்தி கொண்டு சென்றார்கள். பின்பு ஓரிடத்தில் குதிரையில் இருந்து வந்தியத்தேவன் ஆற்றில் குதித்து தப்பித்து விட்டான். சேந்தன் அமுதன் அவனை துரத்தி வந்த ஆட்களிடம் மாட்டிக்கொண்டான். இதில் சேந்தன் அமுதனை மட்டும் அந்த காவலாளிகள் தூக்கி சென்றதை ஒரு புதரில் இருந்து ஆழ்வார்க்கடியான் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆற்றில் குதித்த வந்தியத்தேவன் பல கஷ்டங்களுக்கு பிறகு பழையாறைக்கு தான் வரப்போகிறான். அதற்கு முன்பு பழையாறைகள் யார் இருக்கிறார்கள், அந்த நகரம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஆரம்ப கட்ட காலத்தில் சுந்தர சோழர் இந்த நகரில் இருக்கும் சோழ மாளிகையில் இருந்துதான் அரசு செலுத்தி வந்தார். அதற்கு பிறகு சக்கரவர்த்திக்கு நோய்வாய்ப்பட்டதால் தான் தஞ்சை மாநகருக்கு சென்று பழுவேட்டர்களுடைய பாதுகாப்பில் அங்கு இருக்கிறார். ஆக சுந்தர சோழ சக்கரவர்த்தி மிக அருமையாக ஆட்சி புரிந்த நகரம்தான் பழையாறை. சக்கரவர்த்தி தஞ்சைக்கு சென்று விட்டதாலும் மேலும் பழையாறையில் இருந்த பல வீரர்களில் பாதி பேர் ஈழ நாட்டு போர்களில் கலந்து கொள்ள போய்விட்டார்கள். மற்றவர்கள் ஒரு பகுதியினர் வடதிசை எல்லையிலும் இன்னொரு பகுதியினர் மதுரையிலும் இருந்தார்கள். பல அமைச்சர்கள் தஞ்சையில் இருந்தார்கள். ஆகவே இந்த நகரில் அந்த சமயத்தில் பெரும்பாலும் வயதானவர்களும் பெண்களும் சிறுவர்களும் தான் அதிகம் காணப்பட்டார்கள். இருந்தாலும் அந்த நகரம் வெறிச்சோடி காணப்படவில்லை, கோலாகலமாகவே காட்சியளித்தது. காரணம், அந்த மாளிகையில் இருந்த சோழ பேரரசின் இளவரசி குந்தவை பிராட்டியாரும் மற்றும் சோழ நாட்டின் ராஜ மாதாவான செம்பியன் மாதேவியும். பெரிய பிராட்டி என்று நகரமெல்லாம் அழைக்கப்படும் செம்பியன் மாதேவி மழவரையர் குலத்தில் பிறந்தவர். சிவஞான செல்வரான கண்டராதித்தருடைய பட்டத்து மகாராணி இவர். கணவர் இருந்து வயது முதிர்ந்தாலும் இவருடைய முகத்தில் ஒரு ஞான ஒளி, ஒரு தெய்வீக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். இவர்தான் மதுராந்தக தேவரை வளர்த்து கொண்டிருப்பார். விஜயாலயன் காலத்தில் இருந்தே சோழ மன்னர்கள் சிவனையும் துர்க்கையையும் குலதெய்வமாக கொண்டு வழிபடுபவர்கள். இவருடைய காலகட்டத்தில் தான் பல ஊர்களில் கோவில்கள் கட்டப்பட்டன. முக்கியமாக அதற்கு முன்பு வரை செங்கலால் கட்டப்பட்ட அனைத்து கோவில்களும் கருங்கற்களுக்கு மாற்றப்படுகின்றன. திருக்கற்றளி என்று நாம் சொல்வோம் அல்ல, அதாவது கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட கோவில்கள், அதெல்லாம் இவருடைய காலகட்டத்தில் மிக அதிகமாக கட்டப்பட்டது. ரவிதாசனிடம் இருந்து தப்பித்து வந்த ஆழ்வார்க்கடியான் இங்கு செம்பியன் மாதேவியிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஆம், உண்மையில் இந்த ஆழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவிக்கு விசுவாசமான ஒருவன். ஒருபுறம் தீவிர வைஷ்ணவனாக இருந்தாலும் மறுபுறம் அரச குலத்திற்காக தூதுவனாகவும் மறைமுகமாக ஒற்றன் வேலையையும் அவ்வப்போது செய்வான். ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று பெரிய பிராட்டி கேட்க அதிர்ச்சி அடைய வைக்கும் பல விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஆழ்வார்க்கடியான் பெரிய பிராட்டியிடம் சொல்ல ஆரம்பித்தான். பல நூறு ஆண்டுகளாக பல்கி பெருகி வரும் இந்த சோழ பேரரசு சகோதர சண்டையால் அழிவுற போவதாகவும் அதை தங்களால் தான் காப்பாற்ற முடியும் என்றும் சொல்லிக் கொண்டு மேலும் பல விஷயங்களை சொன்னான். முதலில் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் மண்டபத்தில் அமர்ந்து மறைந்து கொண்டு மூவர் பேசியதை அவன் கேட்டிருக்கிறான். அந்த மூவர் யார் என்றால், ஒருவன் இளவரசர் ஆதித்த கரிகாலன், மற்றும் திருக்கோவலூர் மலையமான், மற்றும் பல்லவன் பார்த்திவேந்திரன். இந்த மூவரும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்ததை ஆழ்வார்க்கடியான் கேட்டிருக்கிறான். அந்த மூவரும் இரண்டு பழுவேட்டர்களும் மதுராந்தகனும் அரசரை சிறைபிடித்து வைத்துள்ளதாகவும் அதற்கு செம்பியின் மாதேவி துணையாக இருப்பதாகவும் தஞ்சை மீது படையெடுத்து சென்று சக்கரவர்த்தியை விடுவித்து வருவோம் என்றும், பிறகு அது இப்போது வேண்டாம், முதலில் ஒரு தூதனை அனுப்பி ஓலையை தந்து சக்கரவர்த்தியை காஞ்சிக்கு வரவழைத்த பிறகு படையெடுத்து செல்லலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டதை ஆழ்வார்க்கடியான் இங்கு சொன்னான். அவர்கள் அனுப்பி வைத்த தூதன் தான் வந்தியத்தேவன் என்றும், அவன் மிகவும் சாமர்த்தியமானவன் என்றும் செம்பியின் மாதேவியிடம் ஆழ்வார்க்கடியான் சொன்னான். மேலும் கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நடைபெற்ற விருந்து பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டதையும் அங்கே அவன் சொன்னான். மேலும் அந்த மூடு பல்லக்கில் நந்தினி வரவில்லை என்றும், அதற்கு பதிலாக தங்களுடைய மகன் மதுராந்தகன் தான் வந்தான் என்றும் அவன் சொல்ல, அதை கேட்டு செம்பியின் மாதேவி அதிர்ந்து போனார். நானும் என் கணவனும் தன் மகனை சிவபக்தியில் முழுக வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நான் வளர்த்த மகன் ஏன் இப்படி எண்ணுகிறான், அவனுக்கு ஏன் அரசு பதவி மீது ஆசை வருகிறது என்றெல்லாம் செம்பியன் மாதேவி நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் நந்தினியை பற்றியும் அவர் பேசினார். ஆழ்வார்க்கடியான் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நந்தினியை பருவ வயது வரும் வரை அவளை வளர்க்கும்படி கேட்டுக் கொண்டார்கள். அதன்படி செம்பியன் மாதேவிதான் நந்தினியையும் குந்தவையையும் ஆதித்த கரிகாலன் மற்றும் பொன்னியின் செல்வனையும் பொறுப்போடு வளர்த்தார். இவ்வாறு பல விஷயங்கள் ஆழ்வார்க்கடியான் சொன்னதை கேட்டு செம்பியன் மாதேவி குந்தவையிடம் பேசிவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து சொல்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானிடம் செம்பியன் மாதேவி சொல்லிவிட்டார். அங்கிருந்து கிளம்பிய ஆழ்வார்க்கடியான் குந்தவையையும் பார்க்க சென்றான். அப்பொழுது அந்த நகரில் தண்டோரம் போட்டுக்கொண்டு ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், காஞ்சியிலிருந்து வந்த ஒற்றன் தஞ்சை கோட்டை காவலை மீறி கோட்டைக்குள்ளே நுழைந்து சம்புவரையரின் மகனான கந்தமாறனை முதுகில் குத்திவிட்டான் என்றும், குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும், அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 1000 பொன் பரிசு அளிக்கப்படும் என்றும், இது தஞ்சை கோட்டை தளபதியான பழுவேட்டரையர் கலாந்தக கண்டரின் கண்டிப்பான கட்டளை என்றும் சொல்லி தஞ்சாவூர் நகரம் முழுவதும் சென்று அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். செம்பியின் மாதேவியை பார்த்துவிட்டு குந்தவையை பார்க்க ஆழ்வார்க்கடியான் சென்றான். அதற்கு முன்பு குந்தவையின் காதிலும் அந்த அறிவிப்பு கேட்டுக் கொண்டிருந்தது. ஒற்றன் ஒருவன் பொய் முத்திரையை காட்டி தஞ்சை கோட்டைக்குள் நுழைந்து உளவு அறிந்து கொண்டு ஓடிவிட்டான் என்கின்ற செய்தியை கேட்டதும் அவள் யாராக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது குந்தவையை பார்க்க ஆழ்வார்க்கடியான் வந்தான். அறிவில் மிகவும் சிறந்த இளவரசியான குந்தவையிடம் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆழ்வார்க்கடியான் எண்ணிக்கொண்டான். அந்த அளவிற்கு புத்திசாலியான ஒரு பெண்ணாக சோழ தேசத்தில் குந்தவை இருந்தாள். சோழ நாட்டில் மக்கள் என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆழ்வார்க்கடியான் சொல்லிக் கொண்டிருந்தான். முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மன் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொன்னான். பொதுவாகவே குந்தவைக்கு அருள்மொழிவர்மனை மிகவும் பிடிக்கும். ஆழ்வார்க்கடியான் இப்படி சொல்வதை எல்லாம் கேட்டு அவள் வியப்படையாமல், உன் அருமை சகோதரி, ஆண்டாளை போகவே நானும் ஆகப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாளே நந்தினி, அவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்க, அவள் பழுவேட்டரையின் அரண்மனையில் சர்வாதிகாரியாக இருக்கிறார் என்று சொல்ல, பழுவேட்டருக்கு மட்டும்தானா அல்லது சோழ சாம்ராஜ்யத்திற்கே சர்வாதிகாரி ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாளா என்று துடுப்பாக கேட்டாள் குந்தவி. அந்த நேரத்தில் மீண்டும் அந்த பறையோசை வந்தது. அப்பொழுது குந்தவை ஆழ்வார்க்கடியானை நோக்கி, யார் அந்த இளைஞன் என்று கேட்க, வந்தியத்தேவனை பற்றி ஆழ்வார்க்கடியான் குந்தவையிடம் சொன்னான். ஆழ்வார்க்கடியான் சொல்ல சொல்ல குந்தவையும் மனதில், அப்படி என்றால் குழந்தையை ஜோசியர் வீட்டில் பார்த்தது அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். ஆக வந்தியத்தேவனைத்தான் ஒற்றன் என்று சந்தேகித்து அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பழுவேட்டரர்கள் பரிசு கொடுப்பதாக பறையெடுத்துக் கொண்டிருப்பதாக ஆழ்வார்க்கடியான் சொன்னான். அப்பொழுது குந்தவை ஆழ்வார்க்கடியானிடம் உதவி கேட்டாள். அந்த வாலிபனை எப்போதாவது பார்த்தால் என்னிடம் பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, நான் பிடித்துக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, அவனே உங்களை நோக்கி வருவான் என்று சொல்லிவிட்டு வந்தான். அப்போது அவனுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உண்மையில் வந்தியத்தேவன் யாருக்காக வேலை செய்கிறான் என்ற குழப்பத்திலேயே ஆழ்வார்க்கடியான் அங்கிருந்து கிளம்பினான். இந்த நேரத்தில் ஆற்றில் குதித்த வந்தியத்தேவனுக்கு என்ன ஆனது என்று பார்ப்போம். நந்தினியை பார்க்க வந்த மந்திரவாதி நந்தினி வழியாக தஞ்சையிலிருந்து பழைய அறைக்குதான் வந்தியத்தேவன் போவான் என்று எண்ணியிருந்து அந்த கரையின் ஓரமாகவே அவன் காத்திருந்தான். அது போலவே ஆற்று வெள்ளத்தில் தப்பிய வந்தியத்தேவன் தன் குளிரை போக்கிக் கொள்வதற்காக நெருப்பூட்டி அதன் தீயின் அருகே அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சிறிதும் எதிர்பாராத நேரம் பார்த்து அவனுக்கு பின்னால் அந்த ரவிதாசன் வந்து கழுத்தை பிடித்து பழுவேட்டரருடைய அந்த மோதிரத்தை தர சொல்லி அவனை தாக்கிக் கொண்டிருந்தான். வீராதி வீரரான வானர் குலத்து வந்தியத்தேவன் அடித்த அடியில் அவன் பலமாக சுருண்டு விழுந்தான். பின்பு அங்கிருந்து அவன் தப்பித்து விட்டான். ஒரு வழியாக அவர்களிடமிருந்தெல்லாம் தப்பித்து பழையாறைக்கு வந்தான் வந்தியத்தேவன். அங்கு வந்த வந்தியத்தேவன் ஈசான சிவபட்டரை சந்திக்கிறான். அவரிடத்தில் குந்தவையை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்ல அவரும் குந்தவையிடத்தில் வந்தியத்தேவனை அழைத்து செல்கிறான். கரிகாலனுடைய தூதுவனான வந்தியத்தேவனை குந்தவை இடத்திற்கு அழைத்து சென்றார் அந்த ஈசான சிவபட்டர். இதையெல்லாம் ஒரு இடத்தில் இருந்து ஆழ்வார்க்கடியான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த மாளிகையில் குந்தவையை பார்த்ததும் வந்தியத்தேவன் திகைத்து போனான். சொல்ல போனால் இருவரும் ஒருவருக்கொருவர் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பார்த்த தருணத்திலேயே இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பிடித்து விட்டது. இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் கொண்டு வந்த ஓலையை குந்தவையிடம் வந்தியத்தேவன் தந்தான். இந்த ஓலையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவன் என் நண்பன் வந்தியத்தேவன். அவனிடம் அந்தரங்கமான வேலை எதையும் நீ நம்பி ஒப்புவிக்கலாம். இப்படிக்கு ஆதித்த கரிகாலன். இதையெல்லாம் படித்து முடித்த பின் குந்தவை வந்தியத்தேவனிடம், உன்னிடம் ஒரு வேலையை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல, நாலாபுரமும் என்னை பகைவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தந்தால் இந்த நிலையில் தாங்கள் தரும் பணியை நிறைவேற்றுவது எனக்கு கடினமாக இருக்கும். காரியம் கெட்டு போகவும் வாய்ப்பிருக்கிறது என்று சொல்ல, யார் அந்த பகைவர்கள் என்று கேட்க, பழுவேட்டரர்கள் என்னை வேட்டையாடி பிடிக்க நாலாபுரமும் ஆட்களை ஏவியிருக்கிறார்கள் என்றும், என் உயிர் நண்பனான கந்தன்மாறனை நான் முதுகில் குத்தியதாகவும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், மேலும் ஆழ்வார்க்க என்ற ஒரு வீர வைஷ்ணவ வேடதாரி ஒருவன் நான் செல்லும் இடமெல்லாம் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்றும், பழுவூர் இளையராணியான நந்தினி தேவி என் மீது ஒரு மந்திரவாதியை ஏவி விட்டிருக்கிறாள் என்றும், எந்த நிமிடத்தில் எங்கிருந்து எனக்கு ஆபத்து வரும் என்று தெரியாது என்றெல்லாம் வந்தியத்தேவன் புலம்பிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த குந்தவை, இவ்வளவு எதிரிகளையும் பகைகளையும் 8 நாட்களில் நீ சம்பாதித்திருக்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் பழுவூர் அரசர் கோட்டைக்கே சென்று அங்கிருந்து வெளியே வந்திருக்கிறாய் என்றால் அதுவும் சாமர்த்தியமான ஒன்றுதான். காலம் தாழ்த்தாமல் இலங்கைக்கு சென்று இங்கு நடக்கின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி பத்திரமாக என் சகோதரன் அருள்மொழியை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி கையில் ஒரு ஓலையை கொடுத்தாள். அந்த ஓலையில், என் அன்பு சகோதரா, நீ இந்த ஓலையை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும். விவரங்கள் இதை கொண்டு வருபவர் கூறுவார். இவரை பூரணமாக நம்பலாம். மேலும் அந்த ஓலையில் குந்தவையின் முத்திரை பதித்திருந்தது. இதை படித்ததும் வந்தியத்தேவன், என் மனதிற்கு பிடித்த பணியை தந்திருக்கிறீர்கள். ஓலையை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே புறப்படுகிறேன் என்று சொல்ல, அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை நானே செய்து வைக்கிறேன் என்று குந்தவை சொன்னாள். இவர்கள் பேசிக்கொண்ட அனைத்தையுமே வழக்கம் போல் ஆழ்வார்க்கடியான் ஓரமாக இருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தான். உண்மையில் ஆழ்வார்க்கடியானுடைய குரு யார் தெரியுமா? அந்த குருவை நோக்கிதான் இப்பொழுது அவன் சென்று கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் குந்தவை வந்தியத்தேவனை பழுவேட்டையருக்கு தெரியாமல் இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தாள்.